விவிலிய தேடல் பரிசேயரும் வரி தண்டுவோரும் ஓமை பகுதி மூன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற ஓமையில் இயேசு அறிமுகம் செய்து வைக்கும் இருவரும் யார் என்பதை சென்ற விவிலிய தேடலில் புரிந்து கொள்ள முயன்றோம். இந்த இருவரும் கோவிலில் கூறிய வார்த்தைகளை இன்றைய தேடலின் மையமாக்குவோம். அவ்விருவரும் வாய்மொழி சொன்ன வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன் அவர்கள் உடல் மொழியாக சொன்னவற்றை சிந்திப்பது பயனளிக்கும். அன்பு இதயங்களே, ஆங்கிலத்தில் பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் மொழி என்ற சொற்றொடரை பயன்படுத்துகின்றோம். நாம் வாய்மொழியாக சொல்லும் வார்த்தைகளை கொண்டு நம் எண்ணங்களை பிறர் புரிந்து கொள்வார்கள். அதே நேரம் நம்முடைய முகபாவங்கள், நாம் பயன்படுத்தும் கண் அசைவு, சைகைகள், நம் குரலில் வெளிப்படும் தொனி ஆகியவை நாம் சொல்லும் வார்த்தைகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள பயன்படும். சில வேளைகளில் நாம் வாயால் பேசும் வார்த்தைகளுக்கும் நமது உடல் மொழிக்கும் இடையே முரண்பாடுகளும் எழும். நம்மை கேட்பவர்களில் பலர் இந்த முரண்பாட்டையும் புரிந்து கொள்வர். அன்பு இதயங்களே, பரிசேயரும் வரி தண்டுபவரும் பயன்படுத்திய உடல் மொழியையும் வாய்மொழியையும் இயேசு தன் உவமையில் இவ்விதம் விவரிக்கின்றார்.
பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார்.
அன்புள்ளங்களே, இயேசு விவரிக்கும் இந்த காட்சியை நம் கற்பனையில் இன்னும் சிறிது ஆழமாக காண முயல்வோம். நம் கற்பனையில் தோன்றும் பரிசேயர் கோவிலுக்குள் நுழைகின்றார். பொதுவாக பரிசேயர்கள் பலர் பார்க்கும் வகையில் பொது இடங்களில் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவர் என்று இயேசு மலைப்பொழிவில் சொன்னது நம் நினைவுக்கு வருகின்றது.
நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன்.
அன்பு இதயங்களே, இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை இணைத்து சிந்திக்கும் போது தான் கோவிலுக்குள் செல்வதை பலரும் காணும்படி அல்லது கோவிலுக்குள் மற்றவர்கள் இருக்கும் நேரம் பார்த்து பரிசேயர் அங்கு நுழைந்திருப்பார் என்று தீர்மானிக்கலாம். அவர் கோவிலுக்குள் நுழையும் போதே தன் பின்னே வந்து கொண்டிருந்த வரி தண்டுபவரை ஓரக்கண்களால் பார்த்திருப்பார். வரி தண்டுபவர் அருகில் நிற்பது தன்னை தீட்டுப்படுத்தும் என்பதால் அவரிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி பீடத்தை நெருங்கி நின்று கொண்டிருந்திருப்பார் அந்த பரிசேயர். அவர் தன் பெருமைகளை உரத்த குரலில் கூறியிருப்பார். கடவுளுக்கு கேட்க வேண்டும் என்பதை விட கோவிலில் இருந்த மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன், குறிப்பாக கோவிலின் வாயில் அருகிலேயே நின்றுவிட்ட வரி தண்டுபவருக்கும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பரிசேயர் இந்த வார்த்தைகளை பறைசாற்றியிருக்க வேண்டும். எனது அருமை அன்புள்ளங்களே, ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக பேசுவதை தற்புகழ்ச்சி என்று கூறுகின்றோம். தமிழில் இதை விளக்க மற்றொரு அழகான சொற்றொடர் உண்டு. அதுதான் தம்பட்டம் அடித்தல். இந்த சொற்றொடரின் உட்பொருளை நான் தேடிய போது எனக்கு வியப்பொன்று காத்திருந்தது. தம்பட்டம் என்பது ஒரு தோல் கருவி, சமயச் சடங்குகளில் பயன்படுத்தப்படும் ஒரு கிராமிய இசைக்கருவி என்று தமிழ் விக்கிபீடியா கூறுகின்றது. மத வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவியை குறிக்கும் தம்பட்டம் என்ற வார்த்தை தம்பட்டம் அடித்தல் என்ற சொற்றொடராக மாறி தற்பெருமையை சுட்டிக்காட்டுவது எனக்கு ஆச்சரியம் தருகின்றது. அதே நேரம் கோவிலில் தன்னையே புகழ்ந்து பேசிய அந்த பரிசேயரிடம் இந்த சொற்றொடரின் முழு பொருளையும் நம்மால் உணர முடிகின்றது. தம் அருமை பெருமைகளை சப்தமாக கூறிய பரிசேயர் தம்பட்டம் என்ற கருவி இல்லாமலேயே கோவிலில் தம்பட்டம் அடித்தார் என்று உறுதியாக சொல்ல முடியும். பரிசேயரின் சொற்களும் அவரது உடல் மொழியும் அவரை நம்மிடமிருந்து தூரப்படுத்துகின்றது. அவரை நெருங்கிச் செல்ல நாம் தயங்குகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இதற்கு மாறாக வரி தண்டுபவரை நாம் கற்பனையில் காணும்போது அவரை நெருங்கிச் செல்லும் எண்ணம் நமக்கு எழுவதை உணர்கின்றோம். அவர் தொலையில் தலை குனிந்தபடி நின்று தன் குற்றங்களை உணர்ந்தவராக மார்பில் அடித்து கொண்டார் என்று இயேசு அவரது உடல் மொழியை விவரிக்கின்றார். இந்த காட்சியை மனக்கண்களால் காணும்போது வரி தண்டுபவரின் அருகில் சென்று ஆறுதல் சொல்ல தோன்றுகின்றது. அன்புள்ளங்களே, பரிசேயரும் வரி தண்டுபவரும் பயன்படுத்திய வார்த்தைகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது இன்னும் சில பாடங்கள் நமக்கு புலனாகின்றன. இருவரும் கடவுளே என்ற வார்த்தையுடன் ஆரம்பித்திருப்பதால் இருவரின் கூற்றும் ஜபம் என்ற உணர்வை எழுப்புகின்றது. இதைத் தொடர்ந்து பரிசேயர் தன் அருமை பெருமைகளையெல்லாம் இறைவனிடம் எடுத்துரைக்கின்றார். அன்புள்ளங்களே, பெருமை பாராட்டுதல் என்ற எண்ணம் விவிலியத்தில் ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளது. பெருமை பாராட்டுதல் என்ற எண்ணத்தை குறிக்கும் எபிரேய சொல் மாஹலால். கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் இறைவனை புகழ அடிக்கடி நாம் பயன்படுத்தும் ஹல்லேலூயா என்ற வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து உருவானது என்பது ஆலன் விங்க்லர் என்ற விவிலிய ஆய்வாளரின் கருத்து. அன்பு நெஞ்சங்களே, எந்த நோக்கத்திற்காக பெருமை பாராட்டுகிறோம் என்பதை பொறுத்து அது தகுதியான பெருமையா அல்லது தகுதியற்ற பெருமையா என்பதை நாம் தீர்மானிக்கலாம். பெருமை பாராட்டுவது இறைவனை குறித்து என்றால் நமது பெருமை தகுதியுள்ள பெருமையாக இருக்கும்.
எந்நாளும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம், என்றென்றும் உமது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம்
என்று திருப்பாடல் 44 நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒருவரை குறித்து அவரே பெருமை கொள்வதை விட மற்றொருவர் அவரை புகழ்வதே சிறந்தது என்பதை நீதிமொழிகள் நூல் இவ்வாறு சொல்கின்றது.
உன்னை உன்னுடைய வாயல்ல மற்றொருவருடைய வாய் புகழட்டும், உன் நாவல்ல வேறொருவர் நா போற்றட்டும்.
அன்பு இதயங்களே, திருத்தூதர் பவுலடியார் தான் ஒரு பரிசேயர் என்பதில் பெருமை பாராட்டியவர். இயேசுவின் திருத்தூதராக மாறிய பின்னரோ அவர் பெருமை பாராட்டுவதெல்லாம் சிலுவையில் மட்டுமே என்பதை அழுத்தந்திருத்தமாக கூறியுள்ளார்.
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 6. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன்.
நெஞ்சமில்லா அவர் நிறைந்திருந்தார், என் நினைவிலும் கரிந்திருந்தார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, பெருமை பாராட்டுதல் என்பதை பற்றி விவிலியம் சொல்வதை தொகுத்து பார்க்கும்போது பரிசேயர் கோவிலில் சொன்ன சொற்கள் தகுதியற்ற பெருமை பாராட்டுதலாக அமைந்தது என்பதை உணரலாம். பரிசேயர் கடவுளிடம் தன்னை பற்றி சொல்லும் வார்த்தைகளில் பெரும்பாலானவை உண்மைகளே. அவரது நோன்பு பற்றியும் கோவிலுக்கு அவர் தரும் காணிக்கை பற்றியும் அவர் சொல்வது அனைத்தும் உண்மைதான். ஆனால் அன்புள்ளங்களே, தன்னை பற்றி அவர் பேசுவதற்கு முன் தன்னை மற்றவர்களோடு அவர் ஒப்பிட்டாரே, அது நம்மை சங்கடப்படுத்துகின்றது. கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் என்று அவர் ஆரம்பித்த அந்த பட்டியலில் தன்னோடு கோவிலுக்குள் நுழைந்த வரி தண்டுபவரையும் பரிசேயர் கவனமாக சேர்த்து கொண்டார். அன்பு இதயங்களே, பொதுவாக நம்மை பற்றி நாமே பேசும்போது அதிலும் உள்ளது உள்ளபடியே நாம் பேசும்போது அதில் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடும்போது அவர்களை பற்றிய தீர்ப்புக்களை நாம் எழுதிவிடுகின்றோம். தீர்ப்பளிக்காதீர்கள் என்று இயேசு கூறிய ஒரு முக்கியமான அறிவுரை இங்கு அலட்சியப்படுத்தப்படுகின்றது. இந்த அறிவுரையை மத்தேயு நற்செய்தி 7 பிரிவில் நாம் மலை பொழிவாகவும் லூக்கா நற்செய்தி 6 பிரிவிலும் காண்கின்றோம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 7. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து
துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண்டறியும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, பரிசேயர் இறைவனிடம் சொன்ன வார்த்தைகளில் தகுதியற்ற தற்பெருமையும் அடுத்தவரை தீர்ப்பிட்ட அகந்தையும் ஒலித்தன. இத்தகைய மனநிலையை சுட்டி காட்டத்தான் இயேசு இந்த உவமையை சொன்னார். இந்த உவமையின் முன்னுரையாக நற்செய்தியாளர் லூக்கா கூறும் வார்த்தைகளின் முழு பொருளையும் இங்கு நாம் உணர்கின்றோம். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் என்று லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, பரிசேயர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட அழகானதொரு ஜெபம் வரித்தண்டுபவர் உள்ளத்திலிருந்து எழுந்தது. அந்த ஜெபத்தின் ஆழத்தை அடுத்த தேடலில் நாம் உணர முயல்வோம்.
இன்றைய பிபிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.